நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் விமல் சொக்கநாதன் ஆகியோர். காசாவில் உள்ள மிகப்பெரும் மருத்துவமனையின் வளாகம் இஸ்ரேலினால் தாக்கப்பட்டிருப்பதாக பலஸ்தீன அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். ஷிஃபா மருத்துவமனையின் வாயிலில் இருந்த கட்டிடம் தாக்கப்பட்டிருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன. சேதங்கள் பற்றி விவரங்கள் எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இதற்கிடையே காசாவில் சண்டை நிறுத்தம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று ஐநா தலைமைச் செயலர் பான் கி மூன் புதிய உணர்ச்சிமிக்க வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார். நடந்த வன் செயல்களுக்கு இருதரப்பினருமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
லிபியாவின் தலைநகர் ட்ரிபோலியில் உள்ள விமான நிலையத்திற்கு அருகில் ஒரு பெரிய எண்ணெய் சேமிப்பு நிலையத்தில் ஏற்பட்டுள்ள தீ விபத்து கட்டுக்கடங்காமல் பரவி வருவதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். அந்த தீ அருகாமையில் உள்ள மேலும் ஒரு எண்ணெய் சேமிப்பு கொள்கலனுக்கும் பரவியுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த பகுதியில் மீண்டும் மோதல்கள் ஏற்பட்டுள்ளதால் அங்கு தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் பின்வாங்கி விட்டார்கள் என்று லிபிய எண்ணெய் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ரஷ்யாவில் திவாலாக்கப்பட்ட ரஷ்ய எண்ணெய் நிறுவனமான யூகோஸின் பங்குதாரர்களுக்கு 50 பில்லியன் டாலர்களை ரஷ்ய அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று அனைத்துலக நடுவர் நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டிருக்கிறது. யூகோஸ் நிறுவனத்தை திவாலாக்குவதற்கு, வங்குரத்தாக்குவதற்கு அதிபர் புட்டினின் அதிகாரிகள் நாட்டின் சட்டத்திட்டங்களை எல்லாம் மோசடியாக கையாண்டார்கள் என்று ஹேக் நகரில் அனைத்துலக நடுவர் நீதிமன்றம் குறிப்பிட்டது. ரஷ்ய யூகோஸ் நிறுவனத்தின் தலைவரான மிக்கேல் கொடகோவ்ஸ்கி ரஷ்ய அரசியலில் ஒரு போட்டியாளராக வளர்ந்து கொண்டிருக்கும் அறிகுறிகள் தென்பட்டதால் அவர் மீது மோசடி மற்றும் வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுகள் கொண்டு வந்து அவர் சிறையில் இப்போது அடைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைய தீர்ப்பை எதிர்த்து ரஷ்ய நிதியமைச்சு மேல்முறையீடு செய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஈராக்கில் இஸ்லாமிய ராஜ்யம் எனும் பெயரில் செயல்படும் ஜிகாதி குழுவிலால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவர்களுக்கு அடைக்கலம் வழங்க தாங்கள் தயாராக உள்ளதாக பிரெஞ்சு அரசு அறிவித்துள்ளது. தமது இருப்பிடங்களை விட்டு இடம்பெயர்ந்துள்ள ஈராக்கியர்களுக்கு அவர்கள் விரும்பினால் பிரான்சில் தஞ்சம் புகுவதற்கு வேண்டிய உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாக அதன் உள்துறை மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் தெரிவித்துள்ளார்கள். அப்படியான கிறிஸ்தவர்களுக்கான உதவிகளை ஏற்கனவே பிரான்ஸ் செய்து வருகிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஈராக்கின் தலைநகர் பாக்தாத் வீதிகளில் 15 சடலங்கள் வீசப்பட்டிருந்த சம்பவம் ஈராக்கில் குழுக்களுக்கு மத்தியிலான கொலைகள் மீண்டும் எழுச்சி பெற்றுவிட்டனவோ என்ற அச்சங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. நகரில் பல்வேறு இடங்களில் காணப்பட்ட இந்த சடலங்களில் சித்திரவதை செய்யப்பட்ட அறிகுறிகள் இருந்தன என்றும் சில சடலங்களில் கண்களும் கைகளும் கட்டப்பட்டிருந்தன என்றும் போலீசார் கூறியிருக்கிறார்கள். 15 சடலங்களில் 3 பெண்களின் சடலங்கள் அடங்கியிருந்தன.
மத்திய கிழக்கு பகுதியின் மிகப்பெரிய விமான சேவை நிறுவனமான எமிரேட்ஸ் ஈராக்கின் வான்பரப்பின் மீது பறப்பதை நிறுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. தீவிரவாதிகள் தாக்குதல் அபாயத்திலிருந்து தப்புவதற்காகவே இந்த நடவடிக்கை என்று அந்த நிறுவனம் கூறுகிறது. யுக்ரைன் வான்பரப்பில் மலேசிய விமானம் MH17 சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவத்தை அடுத்தே எமிரேட்ஸின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. தற்பொழுது ஈராக்கின் வான்பரப்பின் வழியாக பறந்து செல்லும் தமது விமானங்களை மாற்றுப்பாதையில் செலுத்துவது குறித்த வழிமுறைகளை ஆராய்ந்து வருவதாக எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
ஆஸ்திரேலியாவால் நடுக்கடலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 150க்கும் மேற்பட்ட தமிழ் தஞ்சங்கோரிகள் ஆஸ்திரேலிய பெருநிலப்பரப்பில் உள்ள தடுப்பு காவல் மையம் ஒன்றுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இவரால் அரச தாக்குதல் மற்றும் தொந்தரவுகளிலிருந்து தப்பியோடும் உண்மையான அகதிகள் அல்ல என்றும், இந்தியாவிலிருந்து கடந்த மாதம் படகில் வந்த பொருளாதார குடியேறிகளாக இருக்கலாம் என்றும் கருதுவதாக ஆஸ்திரேலிய அரசு கூறியிருக்கிறது. அவர்கள் இப்போது இந்திய அதிகாரிகளால் விசாரிக்கப்பட இருக்கிறார்கள். அவர்களில் இந்திய பிரஜைகள் அல்லது இந்தியாவில் வதியுடன் பெற்றவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை மீண்டும் பெற்றுக்கொள்வதாக இந்தியா உறுதி வழங்கியிருக்கிறது.
நைஜீரியாவின் வடபகுதி நகரான கானூவில் 2 பெண் தற்கொலை குண்டுதாரிகளால் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. முதலாவதாக நடைபெற்ற தாக்குதலை நடத்திய பெண்ணும் மேலும் 3 கொல்லப்பட்டார்கள். பின்னர் ஈத் பெருநாள் விழாவின் பொழுது ஒரு பெண்மணி தன்னைத்தானே வெடித்து சிதற வைத்துக் கொண்டார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.